ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 13 மற்றும் 14. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாயம். சமம் காயா சிரோக்ரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹம் சம்ப்ரேக்ஷயா நாசிக்ரஹம் த்வயம் திசஸ்சானாவலோகயம் ப்ரசந்தாத்மா விகதேபிம் ப்ரஹ்மச்சாரே விரதஸ்திதஹம் மன சம்யம்யமஶ்சித்தம் யுக்தாசீதமத்பரஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை விளங்கியவர் தேவத்ருவாச பக்தி வேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். தனது உடல், கழுத்து மற்றும் தலையை நேராக வைத்தமர்ந்து நாசி நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டும். இவ்வாறாக கிளர்ச்சியற்ற அடக்கப்பட்ட மனதோடு பயமின்றி பிரம்மச்சாரிய விரதத்துடன் இதயத்தில் உள்ள என் மீது தியானம் செய்து என்னையே வாழ்வின் இறுதி குறிக்கோளாக கொள்ள வேண்டும். ஓம் அஞ்ஞானது மிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலேம் ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்யவாதிம் பாஷாத தேச தாரணம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதிம் கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதிம் தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபானசுதே தேவே பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 13 மற்றும் 14 இருக்கும். பகவானுடைய கிருபையில் தினந்தோறும் ஒரு அவதாரத்தை பற்றி நம்ம பேச வருகிறோம். இன்றைக்கி 10வது அவதாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகவான் மீனாக அவதாரம் செய்தார். பொதுவாக மீனோட ஜென்மங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பரிதாபப்பட்ட ஜென்மம் மீனோட ஜென்மம். ஏன் அப்படின்னா அந்த மீனோட ஜென்மம் மீனவர் என்ன பண்ணுவான், ஒரு சின்ன ஒரு சாப்பாடு துண்டை போட்டு அதனுடைய மீனை பிடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, கொன்று விடுவார்கள். அதுபோல் பரிதாபமான ஒரு ஜென்மம் மீனோட ஜென்மம். இருந்தாலும் பகவான் வந்து அவதாரம் செய்கின்றார் பலவித காரணங்களுக்காக. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணத்தில் கொடுத்துட்டுருக்கிறார், பகவான் பலவிதமான காரணங்களுக்காக பகவான் வருகின்றார், அவதாரத்தை செய்கின்றார். பசுக்களை பராமரிப்பதற்கும், பிராமணர்களை பாதுகாப்பதற்கும். ஏன் பிராமணர்களை பாதுகாக்கின்றனர் அப்படின்னா, பிராமணர்களை பாதுகாக்கும் பொழுதுதான் நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற வேத சாஸ்திரங்கள் எல்லா மனிதர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பிராமணர்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா வந்து பட்டண பாட்டன. அவர்கள் சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை படித்து வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை மனித எல்லா மனிதர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் வந்து பிராமணர்களுடைய முக்கியமான பணி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தலைகளாக மாறிவிட்டது. ஸோ அதனால் வந்து பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிராமணர்களை பாதுகாப்பதற்கும் அப்புறம் தேவி தேவர்களை பாதுகாப்பதற்கும். ஏன் தேவி தேவர்களை பாதுகாக்கின்றார் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னா, தேவி தேவர்களை இருந்தால் தான் அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த மனித இந்த உலகத்தில் வந்து அந்த உலகம் நன்றாக நடக்க வேண்டும் அப்படின்னா தேவி தேவர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஏன் அப்படின்னா, மலை காற்று, வெப்பம், அது போன்ற மனிதர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே தேவி தேவர்கள் பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து வழங்குகின்றனர். அதனால் வந்து தேவி தேவர்களையும் வந்து பகவான் பாதுகாக்கின்றார், அதுக்கப்புறம் பக்தர்களையும் பாதுகாக்கின்றார், அதுக்கப்புறம் வந்து சாஸ்திரங்களையும், அதுக்கப்புறம் தர்மத்தையும் பகவான் பாதுகாக்கின்றார். இதுபோல் பலவிதமான காரணங்களுக்கு பகவான் அவதரிக்கின்றார். அப்படி மீன் அவதாரம், மற்றி அவதாரம் எதற்கான்று அப்படின்னா, ஒரு முறை வந்து பிரம்மதேவர் உறங்குவதற்காக சென்றார். அப்படி உறங்குவதற்காக செல்லும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வேதங்கள் வெளியே வந்தன. அப்படி வேதங்கள் வெளியே வரும்பொழுது அசுரர்கள் ஹயக்ரிவா அப்படிங்கிற அசுரன் என்ன பண்ணா, அந்த வேதத்தை திருடி கொண்டு ஓடிவிட்டான். அப்போ பகவான் என்ன பண்ணார், பகவான் வந்து மீன் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம் செய்து அந்த ஹயக்ரிவா அப்படிங்கிற அசுரனை கொன்று வேதத்தை ரட்சித்தார். அதற்காண்டி ஒரு முறை அவதாரம் செய்தார், அதே மீன் அவதாரமாக இன்னொரு முறையும் அவதாரம் செய்தார். எப்போ அப்படின்னா, சக்ஷுஷா மன்வந்தரம் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு மனுவோட ஆயுர்காலம் வந்து 71 சதுர்யுகம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அப்படி இந்த மனுவனுடைய ஆயுள் காலம் முடியும் பொழுது அவர்கள் மனுவனுடைய ஆயுர்காலம் பல வருடங்கள் கொண்டது. அவர்களுடைய ஆயுர்காலம் முடியும் பொழுது இந்த மூன்று உலகம் போர் புவர் சுவர் லோகம் வரைக்கும் என்ன பண்ணோம், இந்த தண்ணி வந்து அழித்து விடும் உலகத்தை. என்ன சுவாமி அப்படின்னா, இவர்களோட மண்ணோட ஆயுள் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 30 கோடி வருடங்கள் கிட்டத்தட்ட வந்து இருக்கிறது. அப்படி 30 கோடி வருடங்கள் கிட்டத்தட்ட இருக்கிறதுனால எப்போ வந்து இந்த மனுவனுடைய ஆயுள் காலம் முடிகிறதோ அப்போ போர் புவர் சுவர் லோகம் வரைக்கும் வந்து அழிந்து விடும். அப்போ பகவான் என்ன பண்ணுறார், ஒரு முறை சத்தியவர்த்தா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து இருந்தார். அந்த சத்தியவர்த்த ராஜா மிகவும் தூய்மையான ஒரு பக்தர். அப்படி அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், நதியில் போயிட்டு அருவியில் போயிட்டு தர்ப்பணம் செய்வதற்காண்டி போனார். நம்மளாம் என்ன பண்ணுவோம், கங்கைக்கு போனோம் அப்படின்னா கங்கையோட நீரை எடுத்து திரும்ப வந்து கங்கா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கே வந்து அர்ப்பணம் செய்வோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ நம்ம எந்த ஒரு பொருளும் பகவானுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து பகவானால் படைக்கப்பட்டது, நம்மளால் படைக்கப்பட்டதில்லை. அவரோட படைப்பில் இருந்தே எடுத்து என்ன பண்ணுறோம், திரும்ப கொடுக்குறோம். எப்படி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அது ஒரு 2-3 பருக்கை எடுத்து பெற்றோர்களுக்கு ஊட்டம், அப்போ பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் அதை அதெல்லாம் சம்பாதித்தது எல்லாமே வந்து பெற்றோர்கள், இருந்தாலும் அந்த குழந்தையை எடுத்து அதை கொடுக்கும் பொழுது வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதுபோல் இவர் என்ன பண்ணார், சத்தியவிரத அரசர் வந்து நீரை எடுத்தார். அப்படி நீர் எடுக்கும்பொழுது பார்த்தா ஒரு குட்டியோண்டு ஒரு மீன் வந்து அவரோட கையில் வந்துருச்சு. அப்படி கையில் வந்ததும் அவர் என்ன பண்ணார், தூக்கி திரும்ப வந்து போட்டார் அதுலேயே, அந்த தண்ணிக்குள்ளே போட்டார். அப்போ தண்ணிக்குள்ளே போடும் பொழுது அந்த மீன் வந்து பேச ஆரம்பிக்கிறது மிகவும் திவ்யமாக. அப்போ சொல்லுது, ராஜா ஒரு அரசன் என்பவன் எல்லா பிரஜைகளுக்கும் வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறார்கள், மனிதர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு, அதுவும் மனிதர்களுக்கும் சரியாக பாதுகாப்பு வழங்குவதில்லை. ஆனால் அரசர்கள் பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்கினங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுப்பது ஒரு அரசனுடைய கடமை. அப்படி இந்த மீன் சொல்லுகிறது, அரசனே உன்னுடைய நீ வந்து இப்படி என்னை உதாசீனப்படுத்த செல்ல வேண்டாம், எனக்கு பாதுகாப்பு அளிக்கவும், நான் வந்து ரொம்பவும் குட்டியாக இருக்கேன், என்னை வந்து இந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்டுடும், அதுக்கப்புறம் வந்து அதனால் வந்து என்னை பாதுகாக்கவும் அப்படின்னு சொல்ல பொழுதும் சொல்லும் பொழுது உடனே சத்தியவர்த்த ராஜா என்ன பண்ணுறார், அந்த மீனை எடுத்து அவருடைய ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறார். அங்கே போயிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் என்ன பண்ணுறார், அந்த மீனை வந்து தண்ணியை வச்சு தண்ணிக்குள்ளே வந்து போடுறார். அப்போ எப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டாரோ உடனே என்ன பண்ணுச்சு, அது வந்து பயங்கர பெருசாகிடுச்சு. பெருசாகிச்சுட்டு பெருசாகிட்டு சத்தியவிரத ராஜாட்ட பேச ஆரம்பிக்கிறது, இந்த மீனை நீ போ வச்சு கொடுத்த இந்த பாத்திரம் வந்து எனக்கு பத்தவே மாட்டேது, என்னால் திரும்ப முடியல, ஓட முடியல, உடையாற முடியல, ரொம்பவும் வந்து இடைஞ்சலாக இருக்குது, அதனால் இதை விட எனக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து பெரிய இடத்துல வந்து என்னை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லவும், அப்போ சத்தியவர்த்த ராஜா அதிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே வந்து இந்த மீனை போடுறார். அப்படி அந்த பெரிய கிணத்துக்குள்ளே போட்ட உடனே பட்டுன்னு அது என்ன பண்ணுது, அதுவும் பயங்கர பெருசாகிடுச்சு. உடனே அந்த மீன் பேச ஆரம்பிக்குது, இதுவும் எனக்கு வந்து பத்தலை அப்படிங்குது. அப்புறம் என்ன பண்ணார், பெரிய ஒரு குளத்தில் போட்டார், அதுவும் பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆற்றுல போட்டார், அதுவும் பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை விட பெரிய ஆற்றுல போட்டார், அதோடும் பெருசாகிடுச்சு. இது என்னடா சாமி, இது எங்கே போட்டாலும் வந்து இந்த மீனை எங்கே போய் வச்சாலும் அது பெருசாகிடுதே வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து என்ன பண்ணார், இப்போ திரும்ப எடுத்து கடலில் போட போனார். அப்படி கடலில் போக போடும்போது இந்த மீனை திரும்ப பேச ஆரம்பிக்குது, ராஜனே, இந்த கடலில் போட்டால் அப்படின்னா ஷார்க்கு அந்த மாதிரி பெரிய பெரிய முதலைகள் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் எதனா வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டுடும், என்ன இப்படி போடுறியே அப்படின்னு கேட்குது. அப்போ சத்தியவர்த்தி முனிக்கு, சத்தியவர்த்த அரசருக்கு கேட்குறாரு, ஐயா நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை இந்த மீன்கிட்ட வந்து கேட்குறாரு. ஐயா நீங்கள் யார், ஏன் இப்படி எங்களை வந்து குழப்பம் செய்கிறீர்கள்? அண்ணா எங்கே கொண்டு போய் போட்டாலும் இந்த நீங்கள் வந்து பெரிதாகி கொண்டே செல்கிறீர்களே, நான் உங்களை எப்படி எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை இந்த மீன்கிட்ட வந்து இந்த சத்தியவர்த்த ராஜா கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அப்போ தான் அவருக்கு புரிய வருது, இது வந்து பகவான் சாக்ஷாத் விஷ்ணு அவதாரம் செய்து ஒரு மீனனுடைய அவதாரமாக வந்திருக்கிறார். ஒரு சாதாரண மீனாக இருந்தால் இப்படி போகுமா? போட்ட உடனே பெருசாகுமா? அது வந்து முடியவே முடியாது. ஆனால் இந்த மீனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கே எந்த இடத்துல போட்டாலும் உடனே பட்டு 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 பட்டுன்னு பெருசாகிட்டு, முதல்ல வந்து சின்ன பாத்திரத்தில் போட்டிருந்தாரு பெருசாகிடுச்சு, பிறகு கிணத்துல போட்டார் அதுவும் பெருசாகிடுச்சு, குளத்தில் போட்டார் அதுவும் பெருசாகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து அருவியில் போட்டார், எங்கே போட்டாலும் அது பயங்கர பெருசாகிடுச்சு. அப்போ பகவானை பற்றி ஸ்துதி பாடுகிறார் சத்தியவிரத அரசர். பகவானை பற்றி ஸ்துதி பாடி மங்களம்லாம் பாடி அதுக்கப்புறம் வந்து பகவான் பேசுகிறார் இந்த சத்தியவிரத முனிட்ட, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வெள்ளம் வரப்போகிறது, அப்படி வெள்ளம் வரப்போகும் பொழுது நீ இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், இந்த பூர் புவர் சுவகர் லோகா வரைக்கும் எல்லாருமே வந்து தண்ணிக்குள்ளே அழிந்து விடும், அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ எனது பக்தனாக இருக்கிறதுனால நீ என்ன பண்ண, அங்கே ஒரு பெரிய வந்து ஒரு கப்பல் வரும், அந்த கப்பலில் வந்து நீ என்ன பண்ண, சப்த ரிஷிகளையும் அதுக்கப்புறம் இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அந்த அந்த ஒரு பெரிய கப்பல் வரும், அந்த கப்பலில் நீங்கள் எல்லோரும் வந்து உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறார், மறைந்து பிடிக்கிறார். அதுக்கப்புறம் சத்தியவிரத அரசர் பகவான் சொன்னது போலேயே பகவானை பற்றி தியானம் செய்கின்றார். கூறிய கூடிய சீக்கிரத்திலே வந்து ஒரு சில நாட்கள்லேயே இந்த மாதிரி வெள்ளம் வரும் சொன்னதுக்கப்புறமே பகவானை பற்றி பயங்கரமாக தியானம் செய்கின்றார். அப்படி தியானம் செய்து பக்தி செய்யும் பொழுது பகவான் சொன்னது போலவே வந்து எல்லா பண்ணது என்ன, கடல் கொந்தளித்து அப்படியே மேலே தண்ணியெல்லாம் அப்படி ஊருக்குள்ளே வருது. இன்னைக்கு எல்லாமே வந்து எல்லா நாஸ்திகவாதிகள் பகவான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். நான் வந்து தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கடல் தண்ணி மேலே வருவதுக்கு ஒரு நொடி பொழுது கூட ஆகாது, ஒரு நொடி பொழுது கூட ஆகி வந்து மேலே வந்து ஊரை அழிக்கிறதுக்கு அந்த கடலால் ஒரு நொடி பொழுது கூட ஆகாது. இருந்தாலும் அது அங்கேயே இருக்கிறது ஏன் அப்படின்னா பகவானோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. எப்போ வந்து பகவானோட கட்டுப்பாட்டில் வந்து பகவான் கட்டுப்படுத்தலையோ அப்போ வந்து ஒரு நொடி பொழுதில் ஊரே அழிச்சிட்டு போகிற அளவுக்கு கடலால் முடியும். நாஸ்திகவாதிகள் பல பேர் வந்து கடவுள் எங்கே இருக்கார் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே பகவானால் கட்டுப்படுத்தப்படுகிறது, இந்த உலகத்தில் எதுவுமே வந்து இயங்காது, இது யாருடைய கட்டுப்பாடும் இல்லைன்னா என்ன சொல்கிறது, சாதாரண வண்டியே வந்து ஒருத்தர் கட்டுப்படுத்தலைன்னா இயங்காது சரியா? அதாவது வந்து ஊர் இருக்குது அப்படின்னா ஒரு அரசன் சரியாக கட்டுப்படுத்தலை அப்படின்னா ஊரே இயங்காது. இந்த பெரிய பிரம்மாண்டத்துக்கே வந்து யாருமே கட்டுப்படுத்தலை, அதுவாக ஓடுமா என்ன? பைத்தியகாரத்தனமாக வந்து சில பேர் பேசுகிறார்கள் கடவுளே இல்லை அப்படின்ட்டு. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிரம்மாண்டத்தை கட்டுப்படுத்துறது பகவான் இருக்கிறார். அதுபோல் சத்தியவிரத முனி சத்தியவர்த்த ராஜா பகவானை பற்றி தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கடல் கொந்தளித்து தண்ணி எல்லாம் ஊருக்குள்ளே வருகிறது. அப்போ பார்த்தா வந்து தங்க நிறத்தில் ஒரு அருமையான ஒரு கப்பல், அந்த கப்பல் எவ்வளோ தூரத்துக்கு இருந்ததுன்னா 8,00,000 மைலுக்கு தூரத்துக்கு வந்து அந்த கப்பலுடைய இருந்துச்சான். இதுதான் பகவானுடைய அற்புதமான வந்து லீலைகள். அப்போ என்ன பண்ணார், பகவான் சொன்னதே போல வந்து சப்த ரிஷிகளையும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அந்த கப்பலில் இந்த சத்தியவிரத அரசர் என்ன பண்ணார், உட்கார வச்சிட்டார். உட்கார வைக்கும் பொழுது இந்த பகவான் என்ன பண்ணுறார், அந்த மீன் அவதாரமாக இருந்து அவர்களை கரை சேர்த்து அவர்களை காப்பாற்றினார். இதுபோல் பகவானுடைய திருவிளையாடல் திவ்யமான திருவிடல், ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதகா தத்வா தேகம் புனர் ஜென்மம் நைத்தி மாம் ஏ வேஸ்து சார்ஜுனா. யார் யாரெல்லாம் வந்து ஸ்ரத்தையோடு பகவானுடைய சரித்திரங்களை கேட்டுக்கொண்டே வருகிறார்களோ அந்த திவ்யமான சரித்திரத்தை அவர்களுக்கு மறுபிறவி என்பதே வந்து கிடையவே கிடையாது, வாழ்க்கையில் வந்து எப்பவும் ஆனந்தமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சுக்தேவ் கோஸ்வாமி வந்து சொல்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் பகவத்கீதை 6.13-14 பகவான் வந்து எவ்வாறு வந்து தியானம் செய்வது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார். எப்படி அப்படின்னா இந்த ஸ்லோகத்திலையும் முதல்ல வந்து தனது உடல் கழுத்து மற்றும் தலையை நேராக வைத்து அமர்த்த வேணும். இதை மூணையும் வந்து என்ன பண்ணும், கழுத்து தலை உடம்பு இதை மூணையும் நேராக உட்காந்து ஸ்திரமாக வந்து உட்காரண வேணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ணை வந்து முழுசாகவும் மூடிக்கூடாது, முழுசாகவும் திறந்து வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, முழுசாக மூடணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகிடும், நமக்கே நல்லா தெரியும், தூங்கிடுவோம். அதே வந்து முழுசாக திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியும், அப்போ பகவானை பற்றி தியானம் பண்ண முடியாது. அதனால் வந்து பாதி திறந்து பாதி மூடி இருக்க வேண்டும். அப்படி பாதி திறந்து பாதி மூடி அதுக்கப்புறம் வந்து நாசி நம்மளுடைய மூக்கு இருக்குல்ல, அந்த மூக்கினுடைய நுனியை வந்து பார்க்க வேண்டும். பார்த்து அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பகவானை பற்றி தியானம் செய்ய வேண்டும். ஸ்திரமாக நோக்கி பகவானை வந்து தியானம் செய்ய வேண்டும். அப்படி தியானம் செய்யும் பொழுது எந்த விதமான கிளர்ச்சியும் அடையக்கூடாது. அதுக்கப்புறம் மனதை கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். எங்கன்னா வந்து யோகம் பண்ணுறவன் பயமாக இருந்தா அப்படின்னா, அவனுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் எப்படி யோகம் பண்ணுவான், அவனால் வந்து பண்ணவே முடியாது. அவன் எப்படி யோகம் பண்ணுவான், அவனால் வரண முடியாது. அதனால் வந்து பயமின்றி இருக்க வேண்டும். எவன் ஒருத்தன் பயம் பயம் இல்லாமல் இருப்பான் அப்படின்னா, எவன் ஒருவன் வந்து பகவானுடைய திருவடியை கெட்டியமாக பிடித்து கொள்கிறானோ அவன் பயம் இல்லாமல் இருப்பான் வாழ்க்கையில். எப்போ வந்து நம்ம வந்து பக்தி செய்கிறோமோ அப்போ மட்டும்தான் வந்து நம்ம வாழ்க்கையில் பயம் இல்லாமல் இருப்போம். நம்ம கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம், உலகத்தில் வந்து வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் கூட இருந்தாலும் அவனுக்கும் வந்து பல விதமான பயங்கள்லாம் வாழ்க்கையில் இருந்து கொண்டே வரும். இந்த உலகத்தில் யார் வந்து பயம் இல்லைன்னு சொல்லுங்கள். வந்து யார் யாரெல்லாம் வந்து கோடீஸ்வரராக இருக்கிறார்கள், பயங்கர அப்படி எப்படி இருக்கிறார்கள், நடிகைகள்னு சொல்கிறோம் நம்ம வந்து சினிமா நடிகைகள் இவர்கள்லாம் வந்து வா வா அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் எங்கன்னா வந்து வீதியில், இப்போ நம்மலாம் வந்து வீதியில் போனோம் அப்படின்னா எந்த விதமான பயமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அதே ஒரு ஒரு நடிகை இருக்கா யாருன்னா, ஒரு நடிகை, அந்த நடிகை நம்ம போலமே போக முடியுமா, போகவே முடியாது, எங்கேயும் சாதாரண இடத்துக்கே போகவே முடியாது. அப்படி போனோம்னா பல மனிதர்கள் வந்து கூடி விடுவார்கள், சில பேர் வந்து தவறான வழியிலும் பயன்படுத்துகிறார்கள். இப்போலாம் நம்மளே பார்க்குறோம் வந்து செய்தித்தாள்லாம், எங்கன்னா வந்து ஒரு நடிகை எங்கன்னா வந்து போச்சு அப்படின்னா பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எல்லாரும் வந்து கூடி போயிட்டு அவர்களை நடிகர்களை தவறான வழியில் தொடுகிறார்கள், செய்கிறார்கள், பல விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுபோல் அந்த யோகி அப்படிங்கிறவன் வந்து பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே பயத்தோடு தான் வாழ்கிறார்கள். எப்போ ஒருவன் வந்து பக்தி பாதையை ஏற்றுக்கொள்கிறானோ அப்போ தான் அவன் மனிதன் வந்து பயம் இல்லாமல் இருப்பான் அப்படிங்கிறத ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதுபோல் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான காமசுகமும் இல்லாமல் இருக்க வேண்டும். காமசுகத்தை தினந்தோறும் வந்து காமசுகத்தை அனுபவித்து கொண்டு யோக பயிற்சி செய்வது எட்டாக்கனியாகிவிடும். ஏன் அப்படின்னா, விந்துக்கள் எல்லாமே வந்து வெளியே சென்று விட்டால் அப்புறம் யோகா பயிற்சியே பண்ண முடியாது. அதனால் வந்து கிருஷ்ணர் சொல்கின்றார், எந்த விதமான காம சுகமும் இல்லாமல் யோகத்தை பயில வேண்டும் அப்படின்றார். யோகம் பயிலும் பொழுது பகவானை வந்து அவருடைய ஹிருதயத்தில் இருக்கிற யோகியினுடைய ஹிருதயத்தில் விஷ்ணு சங்கு சக்கர கதா பத்மத்தோட பகவான் விஷ்ணு இருக்கின்றார், அவரை நோக்கி தியானம் செய்ய வேண்டும் அப்படின்றார். சில பிரபுபாதர் சொல்கிறார், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எது எதையோ நோக்கி தியானம் செய்கிறார்கள். அதற்கு பதிலாக வந்து உண்மையான யோகம் தியானம் அப்படின்னா பகவானை நோக்கி தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்மளோட ஹிருதயத்தில் இருக்கிற பகவானை நோக்கி தியானம் செய்யும் பொழுது நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானை வந்து சங்கு சக்கர கதா பத்மத்தோடு இருக்கிற பகவானை வந்து நம்ம தரிசனம் செய்ய முடியும். அப்படி தரிசனம் செய்தோம் அப்படின்னா அது உண்மையான யோகம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சில பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் முக்கியமாக சில பிரபுபாதர் சொல்கிறார், நம்ம வந்து காமசுகம் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு காமசுகங்கள் இல்லாமல் இருக்கிற இல்லாமல் வந்து யோக பயிற்சி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அப்படின்னா குடும்பம் யாரெல்லாம் வந்து திருமணம் செய்தார்களோ அவர்களும் பிரம்மச்சாரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. என்ன சுவாமி அதிசயமாக இருக்குது, திருமணம் ஆயிடுச்சே அவர் எப்படி பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, சாஸ்திரங்களில் காமம் அப்படிங்கிறத தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. அதை வந்து தவறான காமம் தவறை ஒழிஞ்சு உண்மையான வந்து இப்போ குழந்தை பெறுவதற்காக ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள் காமத்துக்காண்டு, அது வந்து காமம்னு சொல்ல முடியாது, அது வந்து தர்மம். பகவான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவத்கீதையில் வந்து ஆணும் பெண்ணும் இணைவது குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காண்டி இணைவது அது உண்மையான வந்து காமம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற காமம் அது வந்து தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல் எவன் ஒருவன் தனது மனைவியுடன் மனைவியுடன் தேவையாக காமத்தை அனுபவிக்கின்றானோ, குழந்தைகள் பெறுவதற்காக அவன் வந்து பிரம்மச்சாரி என்றே கருதப்படுகிறது. அதுபோல வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து கிருஷ்ணர் சொல்கின்றார். அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் சொல்கிறார், எவன் ஒருவன் வந்து பக்தி பாதையை பயிற்சி பண்ணிக்கிறானோ அப்போ வந்து இந்த காம சுகங்கள் ஓடிவிடும், தேவையில்லாத காம சுகங்கள் ஓடிவிடும். ஏன் அப்படின்னா, நம்ம எப்போ வந்து ஒரு உயர்ந்த சுவை கிடைக்கிறதோ பக்தியில், அப்போ தேவையில்லாத காம சுகங்கள் வந்து பல பெண்களுடன் வந்து விபச்சார பெண்களுடன் போகுவது, அதுக்கப்புறம் இப்போ பகவதி வீட்டில் பெண்களுடன் வந்து ஆசைகள் வளர்த்து கொள்வது, இது போன்ற சுகங்கள் நம்மளை விட்டு ஓடிவிடும். எப்போ அப்படின்னா, நம்ம பகவானை பற்றி பக்தி பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு ஏன் அப்படின்னா அதிகப்படியான சுவைகள் கிடைக்கின்றன. அப்படி அதிகப்படியான சுவைகள் கிடைக்கும் பொழுது தாழ்ந்த சுவைகள்லாம் வந்து சென்றுவிடும் அப்படின்னு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். இதோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ம யோக பயிற்சி பண்ணும் பொழுது பகவானை தரிசனம் செய்ய வேண்டும், அதுதான் வந்து இதோட சாராம்சம். நம்ம துருவ மகாராஜோட சரித்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 6 வயசு பாலகன் பகவானை பற்றி 6வது மாதத்தில் உள்ளே இருக்கிற பகவானை சங்கு சக்கர கதாபத்மத்தோட தரிசனம் செய்து கொண்டிருந்தான். அப்போ பகவான் நேராக வந்து முன்னாடி நிற்கிறார், பகவானை வந்து நேராக முன்னாடி நிற்கிறார். இருந்தாலும் பகவான் துருவ மகாராஜர் என்ன பண்ணுறார், உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானை பார்த்து கொண்டு இருப்பதனால கண்ணை மூடி நல்லா தியானமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானை பார்த்துட்டே இருக்கார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வெளியில் பகவான் நிற்கிறார் சாக்ஷாத், அவரை பார்க்கவே மாட்டான் துருவன். அவர் என்ன பண்ணுறாரு, பட்டுன்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவான் வந்து தரிசனத்தை வந்து பட்டுன்னு பகவான் என்ன பண்ணுறார், மறைக்கிறார். மறைச்ச உடனே என்னடா காணாமே அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா, உள்ளுக்குள்ளே எப்படி பகவானை பாட்டுறாரோ அதே பகவான் வெளியில் இருப்பதை துருவ மகாராஜர் பார்க்குறார். இதுதான் வந்து யோகத்தினுடைய, யோகம் செய்வதற்கான வந்து நோக்கம் இதுதான். அதுக்கப்புறம் நாரத முனியும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுபோல் பகவானை உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானை பரமாத்மாவை தரிசனம் செய்தார். அதுபோல் நம்ம செய்யக்கூடிய யோக முறைகளில் பார்த்தோம் அப்படின்னா, பகவானை வந்து முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை வந்து நம்மளுடைய நோக்கமாக வைத்து வந்து நம்ம வந்து யோக பயிற்சியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரிம், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரிம். ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்த தாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத் சத்.